முழுவதும் கண்டவனை படைத்தான். முடி சாய்த்து முன்னாள் செழுமலர் கொண்டு எங்கும் தேட அப்பாலன் இப்பால் எம்பிரான். கழுதொடு காட்டிடை நாடகமாடி கதியிலியாய் உழுவையும் தோல் உடுத்து உன்மத்தம் மேற்கொண்டு உழிதருமே. இந்த பாடல்ல முழுவதும் கண்டவனை படைத்தான் முடி சாய்த்து முன்னாள். அதாவது முழுவதும் கண்டவன் ஒருவன், அவனை படைத்தவன் ஒருவன். முழுவதும் கண்டவனை படைத்தான் அப்படிங்கிற அந்த பாட்டுல முழுவதும் கண்டவன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க கண்டவன் என்ற சொல்லுக்கு இங்க என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா உயிர்களையும் பிறப்புக்கு வருமாறு படைக்கும் தொழிலை செய்வதென்ற பிரமனைத்தான் இங்க கண்டவன் என சொல்லாலும் குறிப்பிடுகிறார். ஆக இங்க கண்டவன் என்பது படைப்பு தொழிலை குறிப்பது. படைத்தவன், எல்லா உயிர்களையும் படைப்பு செய்பவன் பிரமன் அவன் தான். அவனுடைய வேலை அதுதான். அவனுக்கு அவன் தான் எல்லாத்தையும் இல்ல, இறைவனுடைய ஆணையின் வண்ணமாகத்தான் அவன் அதை செய்தாக முடியும். அதாவது இறைவன் இந்தந்த உயிர்களை ஈடேற்றம் செய்ய வேண்டும் என்று ஆணையிடுகிறாரோ அவ்வளவுதான் அவன் செய்ய முடியும். படைப்பு தொழில் பிரம்மனுடைய தொழில். உடனே அவர் பார்த்து என்ன பண்ணலாம், சாமி எனக்கு நீங்க படைப்பு தொழில கொடுத்திருக்கிறீங்க, நான் வந்து ஒரு இந்த யுகத்துக்கு 10,000 கோடி உயிர்களை நான் பிறப்பீடு செய்ய போறேன் அப்படின்னு அவர் பாட்டு எல்லையில்லாம படைச்சிட முடியுமான்னு கேட்டா அப்படின்லாம் இல்ல. அவர் போய் அந்த நீங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா, முதல்வர் இருக்கிறார் அல்லது ஒரு ஜனாதிபதி இருக்கிறார் அப்படின்னா, ஒரு சட்ட வரைவு செய்யறதுக்கு முன்பாக அவர்கிட்ட கலந்து கொண்டு பிரதம மந்திரிட்ட கலந்து இன்னவாறு இதெல்லாம் இருக்குது அப்படின்னு முன்கூட்டியே ஒரு ஆலோசனை செய்துடுவாங்க. அது மக்களவையில் தாக்கல் செய்யும் போது அப்பதான் மற்றவர்கள் அறிவார்கள். ஆனா இவர் இந்த முறை இவ்வளவு ஒதுக்கலாம் என்ற திட்ட வரையறை யார் செய்வார்னா, பிரதமர் தான் செய்தார். இந்த ஆண்டுக்கு இந்த நிதியை இவ்வளவு மடங்கு இன்னும் திட்டங்களுக்கு ஒதுக்கலாம் என்று அமைச்சரவை கூடும். அதுல பிரதமர் தன் கருத்தை வைப்பார், மற்றவர்கள் அது தக்கவாறு இசைந்து செய்வாங்க. மொத்தத்துல எல்லா பணியும் செய்பவர் யாருன்னு கேட்டீங்கன்னா பிரதமர் தான். நம்முடைய அரசினுடைய அமைப்பில் நின்று பாத்தீங்கன்னா, ஆனா அதுக்கு மேல இலாக்கா ஒரு திருப்பார், அவர் தான் இதை செய்வார், நிதியமைச்சர் தான் தாக்கல் செய்கிறார் அப்படின்னு வெளியில சொல்லப்படும். ஆனா நிதியமைச்சருக்குள்ளேயும் இருப்பவர் யாருன்னா பிரதமர் இருப்பார். அந்த பிரதமருக்குள்ளும் யார் இருப்பார்னு கேட்டீங்கன்னா ஜனாதிபதி இருப்பார். இதுதான் அமைப்பினுடைய நிலை. அது மாதிரி பிரம்மன் படைப்பு தொழில் செய்கிறார் என்பதனால அவருக்கு விருப்பம் போல படைச்சுக்கலாமா அப்படின்னா, விருப்பம் போல படைக்க முடியாது. இறைவன் ஆணைக்கு இணங்கத்தான் இத்தனை 100,000 கோடி உயிர்கள் இந்த பிறப்புக்கு வரணும் அப்படி இறைவன் எப்படி ஆணையிடுகிறானோ அந்த அளவுதான் அவர் படைக்க முடியும். அவர் இறைவன் சொல்வார், இன்னென்னவாறு இன்னென்ன இதுக்கெல்லாம் நீ இப்படி எல்லாம் வைத்துக்கொள் அப்படின்னு ஒரு வரையறை செய்வார். அதற்குள்ளதான அவர் செய்தாக முடியும். இவரு எனக்கு படைப்பு தொழில இறைவன் கொடுத்துட்டாரு, நான் பார்த்து யார வேணாலும் எப்படி வேணாலும் படைப்பேன், அது படைக்க முடியுமானா அப்படின்னா செய்ய முடியாது. இறைவனுடைய சட்டத்துக்கு உட்பட்டு தான், அவனுடைய ஆணைக்கு இணங்கத்தான் பிரமன் தன் வேலை செய்தாக முடியும். அவர் பாட்டு தம்போக்குல எதையும் செய்துவிட முடியாது அப்படிங்கிற கருத்து உண்டு. அதான் இங்க எடுத்துக்கணும். ஆக படைத்தல் என்கின்ற தொழிலை செய்பவன் பிரமன். அவனை படைத்தவன் யாரு அப்படி கேட்டா, திருமாலுடைய உந்தியில் தோன்றியவர் தானே பிரமன். ஆக பிரமனுக்கு தந்தை திருமால் என்பது புராணத்துல காணப்படுகிற செய்தி அப்படின்னு எடுத்துக்கொண்டார். அதனால முழுவதும் கண்டவன் பிரமன், அவனை படைத்தான் யாரு, பிரமா. பிரம்மனை படைத்த திருமால். இப்ப அந்த திருமால் என்ன செய்தாரு, இறைவனுடைய திருவடியை காண வேண்டும் என்று கருதி பன்றி வடிவம் எடுத்துக்கொண்டு கீழே போனார். இறைவனுடைய திருவடியை தாமரை மலரோடு ஒப்பிடுவது உண்டு. நம்முடைய போற்றி அருளகனின் ஆதியாம் பாதமலர், போற்றி அருளகனின் அந்தமாம் செந்தளிர்கள், போற்றி எல்லா உயிருக்கும் போகமாம் பூங்கலர்கள், போற்றி எல்லா உயிருக்கும், அது பூரா பாருங்க கடல் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா தாமரை தான். மால் காணாத புண்டரீகம் அப்படிம்பார், புண்டரீகம்னா தாமரை. இறைவனுடைய திருவடியை தாமரையாக சொல்கிற வழக்கம் உண்டு. அதனால அங்க போற்றி அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தாமரையை புண்டரீகம் என்ற அந்த திருவடி குறித்திருப்பார். அதனால இங்கேயும் செழுமலர் என்பது இறைவனுடைய திருவடி. அப்ப முழுவதும் கண்டவன் பிரமன், அவனை படைத்தான் முடி சாய்த்து. இந்த பிரமாவை படைத்த திருமால் பன்றி வடிவம் எடுத்துக்கொண்டு தலைய கீழே கொண்டு மண்ணை கிளறிக்கொண்டுதான் கீழே போனார் அவர் திருவடி காண்பதற்காக. எனவே முடி சாய்த்து முன்னே ஒரு காலத்துல எப்ப நடந்தது? இது ஒரு ஊழி காலம், எத்தனையோ ஊழி நடந்திருக்குது, அதுல ஒரு காலத்தில் இது நடந்த வரலாறு. எனவே முன்னொரு காலத்தில் இது நடந்தது. எனவே முன்னாள் செழுமலர், அந்த பெருமாளுடைய திருவடியை காண்பதற்காக செழுமலர் கொண்டு எங்கும் தேட, பெருமான் கிடைத்தாரா கிடைக்கலைங்க, அவன் அப்பாலான் நின்றான். அப்பாலன் இவர் திருவடியை தேடும் போது அவர் காணக்கூடிய வண்ணமாக பெருமானுடைய திருவடி கிடைத்ததான்னு கேட்டா கிடைக்கல. எனவே அப்பால் இறைவன் நின்று விட்டார், எனவே இவரால் காண முடியலைங்க. அதான் முதல் ரெண்டு வரியினுடைய பொருள். முழுவதும் கண்டவனை படைத்தான், முடிசாய்த்து முன்னால் செழுமலர் கொண்டு எங்கும் தேட அப்பாலன் இப்பால் என்பான். எனவே அப்பாலன் இப்பால் என்பான். இப்படி அவங்க தேடும் போது கிடைக்காத அந்த பெருமான் இப்பால். இங்க பாருங்க, பெய்யப்பா இருக்குதுங்க. என்ன பண்றாருன்னு கேட்டா, கழுதோடு காட்டிடை நாடகமாடி. கழுது அப்படிங்கிற சொல்லுக்கு பேய்கள்னு பேர். பேய்கள் நடமாடுகின்ற இடத்துல ஆடுகிற பெருமான். எனவே பேய்கள் இங்க திருமால் திருவடியை காண போறாரு, கிடைக்க மாட்டேங்கிறார். இங்க போய் பார்த்தா பேய்கள் ஆடிக்கொண்டிருக்கிற இடத்துல போய் ஆடிக்கிட்டு கிடக்கிறாரே இந்த சாமி, இவர் என்னதான் இவர் நினைப்பது. ஆக கழுதோடு காட்டிடை நாடகமாடி, கழுது என்பதற்கு பேய்கள் என்று பொருள். எனவே கழுதோடு காட்டிடை நாடகமாடி, நாடகம் என்பது இங்க கூத்துன்னு அர்த்தம். நீங்க நாடகம் தான் நடிக்கிறார் அப்படி பொருள் இல்ல, கூத்து என்று பொருள். கூத்துனாவே இது ஐந்தொழில் கூத்து என்று சொல்ல பொருள். எனவே நாடகமாடி கதியிலியாய், இறைவன் கதியற்றவன், போக்கற்றவன் அப்படின்னு இறைவன் சொல்லலாம். நமக்கெல்லாம் ஒரு போக்குடம் உண்டு. என்ன உண்டு போக்குடம் உண்டு? ஒரு பெண் கோபித்துக் கொண்டா அம்மா வீட்டுக்கு போகலாம், போக்கிடம் உண்டு இல்லைங்களா. நண்பர் வீட்டுக்கு போகலாம், தோழி வீட்டுக்கு போகலாம், யாரா இருந்தாலும் சரி, அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும், நமக்கெல்லாம் என்ன உண்டு? ஒரு போக்கிடம் உண்டு. இறைவனுக்கு ஏதாவது போக்கிடம் உண்டான்னு கேட்டா ஒரு போக்கிடமும் கிடையாது. அவன் போக்கற்றவன் அப்படின்னு என்ன, பிறப்பு இல்லாதவன். நாமெல்லாம் போக்குக்கு உரியவர்கள், அவன் போக்கே இல்லாதவன். போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியன் அல்லவா, எனவே போக்கற்றவன். அவனுக்கு ஏதாவது நமக்கு ஒரு முடிந்த இடம் ஒன்று இருக்குது. எது? அவன் திருவடிதான் நமக்கு கதி. கதினா திருவடி பேர், வேற ஒன்றும் இல்லைங்க. நமக்கு ஒரு கதி உண்டு. அவனுக்கு ஏதாவது கதி உண்டான்னு கேட்டா ஒரு கதியும் இல்லைங்க. அதனால அவன் கதி இல்லையாய். இது வந்து அவனை பழிப்பது போல தெரியும், ஆனா அது பழி அல்லங்க, அவனை துதிக்கின்ற சிறப்பு நிலை அது. எனவே அவன் போக்கற்றவன், அவன் போக்குவரவு இல்லாதவன் அப்படிங்கிற செய்தியைத்தான் இங்க சொல்லியிருக்கிறார். அவன் தனக்கு மேல் ஒருவன் இருந்திருந்தா அவனன் திடத்தில் போய் இவர் அடைக்கலம் ஆகலாம், அப்படி எதுவுமே இல்லை. எனவே இவரே எல்லாவற்றுக்கும் மேலானவர் என்பதனால எல்லா உயிர்களுக்கும் கதியாக இருப்பவர். அவனுக்கு கதி யாரும் இல்லை. அதனால அவன் கதி இலியாய். நமக்கு பாருங்க, எனக்கு பாருங்க, எனக்கு நம்ம சாதாரண மக்கள் வருத்தத்திற்கு எனக்கு என்ன கதி இருக்குதுங்க, நமக்கு என்ன கதி, உங்களுக்காவது அது இருக்குது இருக்குது, நாங்கெல்லாம் ஒரு கதியும் இல்லாம கிடக்கிறோம் அப்படிம்பா. நம்ம கதி என்ற சொல்லுக்கு நாம நினைக்கிற பொருள் சாதாரண உலகியல் நிலை, ஆனா அது அருள் சொல்ல பாத்தீங்கன்னா அதற்கு வீடு வேறு என்று பொருள். ஆக செல்கதிக்கு வழிகாட்டும் சிவனே என்றும் அப்படிங்கிறது அப்பர் பெருமானுடைய தேவலம். செல்கதிக்கு வழிகாட்டும் சிவனே என்றும் துடியிடையை பாகா என்றும் என்று அப்பர் சாமி போற்றுவாங்க. கதினா வீடு வேறு என்பது பொருள். எனவே வீடு வேற்றை வழங்குபவன், எல்லா உயிருக்கும் வீடு வேறா இருப்பவன், அவனுக்கு என்ன இல்ல, வீடு வேறு கொடுக்கறதுக்கு இன்னொரு ஆள் இல்ல, எவன் கதி இல்லாதவன். எனவே சொன்னார், கழுதோடு காட்டிடை நாடகமாடி கதியிலியாய் உழுவையின் தோல் உடுத்து. உழுவைனா புலிக்கு உழுவைன்னு பேர். புலித்தோல் ஆடையை உடுத்திருக்கிறார் இறைவன். உழுவையின் தோல் உடுத்து உன்மத்தம், அவர் சூடியிருக்கிற மலரோ மத்த மலர், மத்தம்னா ஊமத்தை மலர் சூடியிருக்கிறார். எனவே கழுதோடு காட்டிடை நாடகமாடி கதியிலியாய் உழுவையும் தோல் உடுத்து உன்மத்தம் மேற்கொண்டு உழி தருமே. எனவே அந்த பெருமான் இவ்வாறு அந்த ஊமத்த மலரை சூடி நிற்கக்கூடியவனாக நின்று அந்த பெருமான் அந்த திருக்கூத்தை இயற்றுகிறார். அது உழி தருமே என்ற கடைசியில் சொல்லப்பட்ட சொல்லுக்கு அவன் அந்த ஆனந்தத்தின் மகிழ்ச்சியில அவ்வாறு நடம்புரிகின்ற பெருமான் என்பதைத்தான் சொல்கிறார். உழி தரும் என சொல்லல, அதுக்குரிய பொருள் பாத்தீங்கன்னா அவ்வாறு, அதாவது ஆனந்த கழிப்புல ஆடி மகிழக்கூடிய பெருமான். எனவே சுழல்பவன் திரிபவன் என்று சொல்வதுதான் உழிதரும் அப்படிங்கிற சொல்ல காட்டியிருக்கிறார். எனவே இந்த பாடல்ல இறைவன் பேய்கள் நடமாடுகின்ற அந்த காட்டில் சென்று நாடகமாக திருக்கூத்தை ஏற்றுகின்ற தலைவன். ஆனால் அந்த தலைவனை திருமால் பிரமன் என்று சொல்லப்படுகிறவர்கள் காண முடியதாக இருப்பவன் அந்த பெருமான் என்பதை இந்த பாடலை எடுத்து காட்டியிருக்கிறார்.